السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاة والسلام علی اشرف الانبیاء والمرسلین وعلی آلہ وصحبہ ومن تبعہم بإحسان الی یوم الدین. فاعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. یا ایھا الذین آمنوا اتقوا اللہ حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேர் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மார்க் அறிஞர்களே, நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாள் முழுவதும் இங்கே செலவிட்டுக் கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலேயே மிக சிறப்பானதொரு நிகழ்ச்சி. மிக சரியாக சொல்ல வேண்டுமேயானால், கடந்த ஆண்டு இதே நிகழ்ச்சிக்காக ஷேக் அவர்கள் இம்மை அழைத்திருந்தார்கள். உங்களிலே பெரும்பான்மையானவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருப்பீர்கள். அதை இப்போது நான் நினைவுபடுத்துவதற்குரிய முக்கியமான காரணம், ஒரு வருடம் எப்படி ஓடிவிட்டது என்பதை கொஞ்சம் இந்த நேரத்திலே நாம் யோசிக்க வேண்டும். இப்பதான் அந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி ஒரு ஞாபகம் வெளியே வச்சு பேசணும்னு நினைக்கிறேன். மிகச்சரியாக ஒரு ஆண்டு முடிந்து விட்டது. இப்பதான் நோன்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரிந்தது. 15 அல்ல 16 நோன்புகள் முடிந்து விட்டது. இதையெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஏதோ ஒரு மாற்றம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு மாற்றம் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் மாற்றத்தை நோக்கி என்கிற ஒரு தலைப்பு இந்த அற்புதமான தருணத்திலே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, மனித வாழ்வில் மாற்றம் ஒன்றுதான் மாறாது. மாறாத நிலையுள்ள வாழ்க்கையை அல்லாஹ் யாருக்கும் தரவில்லை. மார்க்கத்தின் மரபுகள் தவிர, புனித திருமறை தவிர, இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டு, மனிதனுடைய மனமும் சரி, மனிதனுடைய குணமும் சரி, மனிதனுடைய வாழ்வும் சரி, மனிதனுடைய வளமும் சரி, மனிதனுடைய வசதியும் சரி, மனிதனுடைய வாய்ப்பும் சரி, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேயே, இயல்பான சூழலிலேயே அல்லாஹ் படைத்திருக்கிறேன். திருமணமாகி 30 ஆண்டுகள் எனக்கு ஆகிவிட்டது என்று ஒரு பெரியவர் இங்கே வந்து சொன்னாலும், அவரும் அந்த மாற்றத்தை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். என்னால் இதுவரைக்கும் என் மனைவியை புரிஞ்சிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் உடனே சிரிப்பீங்களே எல்லாரும். இது மனைவியும் சொல்லுவாங்க கணவனை பத்தி, இவரோட நான் 30 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் இவரை பத்தி எனக்கு புரிய மாட்டேன்னு. திடீர்னு கோவப்படுறாரு, திடீர்னு ஆத்திரப்படுறாரு, திடீர்னு வெறுப்பை காட்டுறாரு, திடீர்னு சிரிப்பை காட்டுறாரு என்று மாறுதலுக்குட்பட்ட அனைத்து சூழலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த மாறும் உலகில் மாறாத ஒன்றாக, குறிப்பாக மார்க்கத்தோடு தொடர்புடைய, அதிலும் குறிப்பாக புனித மாண்புடன் கூடிய இந்த நோன்போடு தொடர்புடைய சில விஷயங்களை பார்க்கலாம். என்ன விஷயம்? அதே சஹரு, அதே இஃப்தார். ஊர்ல இருந்தா கஞ்சி கொட்டுறா, இங்க வந்தா கப்சா தட்டு, அப்படிதானே? ஊர்ல இருந்தா பாத்துருப்போம், நம்ம நோன்பு திறக்கும் போது கரெக்டா 6:36 பள்ளிவாசல்ல போட்டிருக்கும். 6:36 அஜர்த்து பாங்க சொல்லிட போறார். ஆனா நம்மால் சும்மா இருக்க மாட்டான். ஒரு கையில நோம்பட்ட, இன்னொரு கையில கஞ்சி கொட்டான், மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். எத்தனை வருஷம் நோம்பச்சாலும் அந்த பழக்கம் அவனுக்கு போவாது. எது அந்த நோம்பட்ட? ஊர்ல உள்ள பணக்காரங்களை அடிச்சு கொடுத்துருப்பாங்க பாத்திரீங்களா? மட்டமான குவாலிட்டியில் அடிக்கப்படக்கூடிய ஒரே அட்டைகள் எது? இந்த நோம்பட்டைகள் தான். அதுல ஆதாரபூர்வம் இல்லாத அந்த நவைத்து சௌமகதீன், நாளைக்கு வைக்கிற நோன்புக்கு இன்னைக்கே வைக்கிற நியத்து, அதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அந்த அதெல்லாம் போட்டு கையில ஒரு அட்டை, இந்த பக்கம் ஒரு கஞ்சி கொட்டுறான். இது இன்னும் சமூகத்திலே மாறவில்லை. அடுத்து என்ன மாறல? இந்த பெண்கள், இவங்களுக்கு நோன்புல முக்கியமான ஒரு டாஸ்க், ஒரு டாஸ்க் இல்ல ரெண்டு டாஸ்க். என்னது? காலையில சஹரு சமைக்கணும், மாலையில இஃப்தார் சமைக்கணும். காலையில 6 வரைக்கும் என்னங்க சஹருக்கு என்ன செய்யணும், என்னங்க சஹருக்கு என்ன செய்யணும்? பெரும்பாலும் அப்படி கிடையாது. முன்னமேயே வாங்கி கொடுத்து விடுகிறோம் பிள்ளைகளை. வெளிநாட்டிலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகளும் ஷோகேசுகளிலே வைக்கப்படக்கூடிய பொம்மைகளும் ஒன்று என்று நான் போகிற இடத்தில் எல்லாம் சொல்வதுண்டு. ஏன் அவனுக்கு எந்த சொந்த பந்தத்தை எப்படி கூப்பிடணும்னே தெரியாது. டக்குன்னு ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி நீ எந்த ஊரா, இந்தியா அப்படிம்பா. எந்த ஊரான்னு கேட்டா என்ன சொல்லுவான், இந்தியா அப்படிமா. இந்தியால எங்கடா இந்த பஸ் எல்லாம் வருமே அங்க அப்படிம்பா. இப்படி உண்மை விளையாட்டிற்காக சொல்லவில்லை. முதன் முதலில் நான் குவைத் மாநகரத்திற்கு இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக போயிருக்கும் போது இந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு டே எந்த ஊர் ராணி, இந்தியா அப்படின்னா. இந்தியால எங்கடா இந்த பஸ் எல்லாம் வருமே அங்க அப்படின்னா. இப்படி அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், பெரும்பாலும் வெளிநாட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகளும் ஷோகேஸ்களிலே வைக்கப்படுகின்ற பொம்மைகளும் ஒன்று. ஆனா நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அது என்ன, நோம்பு பத்து வரைக்கும் வெயிட் பண்ணுவான். பத்து மணி அத்தா பத்து முடிஞ்சிருச்சு, என்ன என்னதுரா ட்ரெஸ் எடுக்க போனாமா அப்படிமா. அடுத்த பத்து வரைக்கும் வெயிட் பண்ணுவான். இருபது முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அத்தா என்னாச்சு அப்படிம்பா. இப்ப இப்படி சில விஷயங்கள் மாறாமல் போய்கொண்டிருக்கிறதே தவிர, ஆனால் உண்மையிலேயே என்ன ஒரு மாற்றம் நம்மிடத்திலே வர வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு நோன்பு என்பதோ ரமதானுடைய மாதம் என்பதோ புதியதல்ல. இங்கே நினைவுதிருந்து ஒரு 35 வயது வாலிபர் இங்கே அமர்ந்திருக்கிறாரே ஆனால், சரி எதுக்கு 35, 60 வயது வாலிபர் ஒருவர் இங்கே அமர்ந்திருப்பாரே ஆனால், அவங்களுக்கு தாங்க வாலிபர் நிறைய இருக்கும், அதுக்காக சொல்றேன். சரியா, அவர் நினைவு தெரிந்து சுமார் 50 நோன்புகளை முடித்து விட்டார். ஒரு 10 ஆண்டுகள் விளையாட்டு பருவம் மழலை பருவம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு 50 ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக நோன்பு வைத்து விட்டார். இப்படித்தானே, அப்ப நோன்பு என்பதோ ரமதான் என்பதோ இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு அது புதிதல்ல. கடந்த ரமதானுக்கு பிறகு கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தவருக்கு வேண்டுமானால் இந்த நோன்பும் இந்த மாதமும் இந்த ரமதானும் இந்த காலையில் இருந்து சஹர் செய்வதும் இந்த மாலையிலே இஃப்தார் முடிப்பதும் இரவிலே இந்த தஹஜ்ஜத்தை இந்த கியாமுல்லைல் தொழுவதும் ஒரு புதிய அனுபவமாக இருக்குமே தவிர மற்ற ஏனைய பெருமக்களுக்கு இது ஒரு புதிய விஷயமே அல்ல. ஆனால் அந்த தொழக்கூடிய முறைகள் இன்றைக்கு புதியதாக இருக்கிறதா? நான் நிறைய இடத்துல இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த இரவு தொழுகை என்கிற பேரில் நம்முடைய ஊரிலே நிறைய சேட்டைகள் நடக்கும். சேட்டன் தான் அதை சொல்லணும், பேர் கவனிச்சிருப்போம். எப்படி இந்த முத நாள் திரை பார்த்த சந்தோஷத்தோட பள்ளிவாசல நாளைக்கு நோம்புன்னு அறிவிப்பு பண்ணதோட ஒரு கூட்டம் ஒண்ணு வரும். அந்த கூட்டத்தை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும், ஏ நம்ம முஸ்லீமா இவங்க முஸ்லீமா அப்படின்னு. இந்த ரெகுலரா தொழுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே, யாரு ஊர்ல சொல்றேன், வயதானவர்கள், வெளிநாட்டிலே வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர்கள், வீட்டில் ரொம்ப நேரம் இருந்தா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமே என்பதற்காக சேஃப்டியாக போய் பள்ளிவாசலிலே அடங்கி இருப்பவர்கள். ஆமா இப்படித்தான் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். வீட்டில் இருந்தா மருமகள் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, டென்ஷன் ஆகும். வீட்டில் நம்ம பேச்ச கேட்கறது யாரும் இருக்க மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு போனா மோதினார் 24/7 நமக்காகவே இருப்பவர். பள்ளிவாசலுக்கு போனா அஜிருத்து எப்போ கையில கிடைச்சாலும் இந்த பேசுறதுக்குன்னு ஒரு 4-5 பேர் இதுக்கதான் இந்த ஃபர்ஸ்ட் செஃப்லடின்னு தொழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் இவங்களுக்கெல்லாம் டவுட்டா வரும், நம்ம ஏதோ அட்ரஸ் மாறி வந்துட்டோமா அப்படின்னு. ஏன் அந்த பிறப்பாத்த சந்தோஷத்தோட அந்த கண்ணில் சுருமாவை போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா தொப்பிய போட்டுக்கிட்டு அல்லாஹு அக்பர் நம்ம எல்லாம் பயந்துருவோம். அப்படி வந்து ஒரு கூட்டம் நிற்கும். ஒரு நாள் தராவியா முடியும், அடுத்த நாள் அந்த கூட்டத்தில் பாதி காலியாகும், மூணாவது நாள் வரும் அந்த மீதியும் காலியாயிரும். இது எதுக்கு ஒத்திருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முறை இந்த தராவி தொழுகைக்கு அழைப்பு கூட கொடுக்கவில்லை, தராவி தொழுகையை பள்ளி வாசலில் அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு எல்லாம் நம்ம எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு மக்களை கூட்டணும்னா. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு ஷேக் உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னா சும்மா வந்துட்டீங்களா? எத்தனை முறை இந்த போஸ்டரை திரும்ப திரும்ப ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார்கள். சமூக வலைத்தளங்கள் அத்துணையும் பயன்படுத்தி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இங்க கூட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியின் மேற்பார்வகத்தில் முதன் முதலாக புனித ரமதானில் இரவு தொழுகையை அகிலத்தினருக்கு எண்டலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ஜமாத்தோட தொழுகும் போது ஒரு சின்ன அறிவிப்பை கூட மக்களுக்கு செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் தொழுகுறாங்க, கூட சேர்ந்து கொஞ்சம் பேர் தொழுகுறாங்க. தொழுவதை கேள்விப்பட்டவுடன் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வருகிறது. அவர்கள் தொழுவதை கேள்விப்பட்டவுடன் மூன்றாவது நாள் பள்ளி முழுமையாக வெளியே கூட்டம் நிற்கிறது. பார்த்த உடனே ரசூல் சொல்லாளுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, இந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா 5 வக்து தொழுகையில் அல்லா இதை 6வது ஆக்கிட்டா இந்த சமூகத்துக்கு சிரமமா போயிருமேனு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டு அந்த அளவில் அந்த தொழுகையை முடித்தார்கள். இது ரசூலுல்லாஹ் காலத்து தராவி தொழுகை. நம்ம ஊர் காலத்து தராவி தொழுகை என்ன? அந்த மூணாவது நாள் கூட்டத்தை முத நாளே நம்ம பாத்திரலாம், அந்த ரெண்டாவது நாள் கூட்டத்துல பாதி காலியாயிரும், மூணாவது நாள் மீதியும் காலியாயிரும். திரும்ப அவங்க பள்ளிக்கு வரணும்னா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? இன்னும் மிகச்சரியாக 23 இரவுகள் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்? நேரா வந்து லைலத்துல் கதர் வாங்கிட்டு போயிருவாங்கல்ல அவங்கதான். எது இந்த எந்த குரூப் வந்த மோதோ நாள் வெள்ளையும் சொல்லையுமா வந்து ரெகுலர் அட்டண்டிஸ்க்கு இடமே இல்லாமல் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார்களோ அவங்கள வந்து நீங்க திரும்ப பார்க்கணும்னா என்ன செய்யணும், இன்னும் ஒரு 23 இரவுகள் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன் 27 இரவுக்கு வந்து அதே மாதிரி சுருமாவை போட்டுக்கிட்டு அதே மாதிரி வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு அதே மாதிரி தொப்பியை போட்டுக்கிட்டு லைலத்துக்கு அதை வாங்கிட்டு போயிருவாங்க. இது சகோதரர்களே சமூகத்தில் ரொட்டீனாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் இந்த 20-30 வயது உள்ள இளைஞர்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், 40-50 வயதை தொட்டவர்களும் அனுபவஸ்தர்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், 60-70 தாங்கி அனுபவத்திலே முதிர்ந்தவர்களும் இந்த சூழலை அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாற்றமே ஒரு வித்தியாசமே இல்லாம. அடுத்து 29 நாள் நோம்பச்சாச்சு, 30 நாள் நோம்பச்சாச்சு, பெருநாள் வந்துருச்சு. இந்த பெருநாள் வந்த உடனே இங்கேயும் சில விஷயங்களை இந்த சமூகம் தொடர்ச்சியாக காலம் காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, கையிலே இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய் நோட்டை அப்படியே சில்லறைகளாக மாற்ற வேண்டியது. சொல்ல முடியாது மோடி சில்லறையெல்லாம் வச்சிருக்கிறாரா அம்ஸ்டாரா, எதை எப்போ அனுப்புவார்னே தெரியாது. நம்ம ஊர்ல தான் திடீர்னு எங்கிட்ட வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு நோட்டு செல்லாது. இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போற பக்கம் எல்லாம் நான் சொல்றேன், இந்தியர்களுக்கான வெளிநாட்டு வாழ் பிரதமர் இப்ப நமக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் யாரு, இந்தியர்களுக்கான வெளிநாட்டு வாழ் பிரதமர். இப்படி சில லூசுகளுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அப்ப இஸ்லாமிய சமூகம் இந்த பெருநாள் தினத்தன்று என்ன செய்கிறது, கையில இருக்கிற சில 100 காசுகளை மிக சரியான சில்லறைகளாக மாற்றிவிட்டு அந்த பெருநாள் அன்றே சில பக்கீர் சாக்கள், இந்த மேலப்பாளையம் பகுதியிலே உள்ளவர்களுக்கு தெரியும், பக்கீர் சாக்களாக இருப்பவர்கள் பக்கீர் சாக்களாக ஆக்கப்படுபவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. பக்கீர் சாக்களாக ஆக்கப்படுபவர்கள் என்ன, வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு அந்த டியூட்டி அசைன் செய்யப்படும், சாரி 2 நாள், நமக்கு 2 பெருநாள் இருக்க, அந்த 2 நாள் அவர்கள் பக்கீர் சாக்களாக மாற்றப்படுவார்கள். மற்ற நாள் அவங்க யாசகம் கேட்க மாட்டாங்க, அந்த 2 நாள் மட்டும் அவர்கள் அந்த யாசகம் கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வார்கள். அவங்க எல்லாம் அப்படி ஒரு 50-60 பேர் லைன் நினைப்பாங்க, ஆளுக்கு 1 ரூபா ஆளுக்கு 2 ரூபா இவர் பங்கு கொடுத்துட்டு வந்தவன 10,000 அஜி செஞ்ச மெதப்போட வருவார். இப்படி சகோதரர்களே சில சமுதாய நிகழ்வுகளை இந்த சமூக மக்கள் தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காகவா இந்த நோன்பு எல்லாம் நமக்கு கடமையாக்கி கொடுத்திருக்கிறான், இந்த நோன்பு ஆரம்பித்ததல்ல, ஆரம்பிப்பதற்கு முன்னமே இருந்தே தொடர்ச்சியாக ஒரு வேதவசனம் உங்களுடைய காதில் ஒலித்துக் கொண்டே இருந்திருக்கும். அது யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டதை போலவே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போலவே உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் பெறலாம் என்கிற வாசக அமைப்பில் வாக்கிய அமைப்பில் திருமறை குர்ஆன் அறிமுகம் செய்கிற ஒரே சட்டம் இந்த நோன்பு. சும்மா கிடையாது நோன்புங்கிறது, உலக மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அட, காலையில் இருந்து மாலை வரை சச்சேறக்குறைய 15 மணி நேரம், ஒரு சில நாடுகளில் 18 மணி நேரங்கள் உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் இந்த இஸ்லாமிய மக்களால் ஒரு மாதம் எப்படி இருக்க முடிகிறது? உலகத்தில் யாருங்க காலையில் 3 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவா? உலகத்தில் யாராவது காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியுமா? எப்படி நம்முடைய உடலை நாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம்? மனித வாழ்வில் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு மிக முக்கியமானது நம்முடைய உடலியலை நாம் மெயின்டைன் செய்வது, மெட்டபாலிசம் என்று சொல்லுகிறார்களே, மிகச்சரியான நேரத்தில் தூங்குவது, மிகச்சரியான நேரத்தில் சாப்பிடுவது, மிகச்சரியான நேரத்திலே கழிவறைக்கு போவது, மிகச்சரியான நேரத்திலே ஓய்வெடுப்பது என்பது மனித வாழ்வின் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிற மிக முக்கியமான அறிகுறி. இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை அவனவனுடைய சூழலுக்கேற்ப அவனவனுடைய தேவைக்கேற்ப பக்குவப்படுத்திக் கொண்டிருந்த உடல் அமைப்பை அப்படியே மாற்றுகிறோம். 1 நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, சுமார் 30 தினங்கள் மாற்றுகிறோம். உலகமே உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற நேரம் அந்த நேரம் எது, காலையில் 2:30 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்திருக்கிறோமே, சாதாரணமாக எழுந்திருக்க முடியுமா? அது ஒரு மனிதனுக்கு எப்பங்க உறக்க வரும்? உறக்கத்தின் உச்சியில் ஒரு மனுஷன் எப்ப இருப்பான்? குறிப்பாக இந்த வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரை, இந்த வெளிநாட்டிலே தங்களுடைய இளமையை தியாகம் செய்து வாலிபத்தை தியாகம் செய்து ஊரிலே இருக்கிற மனைவிமார்களும் மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வின் பெரும்பகுதியை இங்கே அடகு வைத்து விடிகளாக கனவு கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் தன்னுடைய கட்டிலையும் தொட்டிலையும் தியாகம் செய்துவிட்டு இந்த உலகத்திலே நம்முடைய மனைவி மக்கள் ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும், யாரிடத்திலும் அவர்கள் கையேந்தி விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்தினால், நான் இங்கே அழிந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய இளமை இங்கே இழந்தாலும் பரவாயில்லை என்று வாழ்பவர்களுக்கு மிக பெரும் பெரும்பான்மையானவர்களுக்கு உறக்கம் வருவதே அந்த 2 மணிக்கு தான். 10 மணிக்கு முன்னாடி தூங்கக்கூடிய பழக்கம் எல்லாம் பெரும்பாலும் யாரிடத்திலும் இல்லை. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் 9 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவேன் என்று ஒரு பேச்சுலர், குடும்பம் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய ஒரு சொன்னால், உண்மையிலேயே அவருக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துடணும். ஏன் அப்படி அமைந்து விட்டது நம்முடைய வாழ்க்கை சூழல். அப்போ உறக்கத்தின் உச்சிக்கு போவதே அந்த 1 மணி தாண்ட ஒன்னதான், அந்த 1.5 மணி தாண்ட ஒன்னதான். அந்த உறக்கத்தை உதறி தள்ளிவிட்டு, அந்த உறக்கத்தை தூக்கி எறிந்து விட்டு ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு சஹர் பண்ணி நம்ம சாப்பிடுறோமே, எவ்வளவு பெரிய தியாகம் சகோதரர்களே இது. இதை எல்லாம் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறான்? மனித வாழ்வில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதனால் தான். மனித வாழ்வில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை திரும்ப திரும்ப தருகிறான். யோசித்து பாருங்கள், இதே ரமதானோடு தொடர்புடைய செய்திகளை உங்களுக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லும் போது மறவாமல் ஒன்றை குறித்திருப்பார்கள். சலஃபு சாலிஹ் என்று அறியப்பட்டவர்கள், நேர்வழிபட்ட நல்லோர்கள் என்று அறியப்பட்டவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை எப்படி கணக்கெடுத்தார்கள். நோன்பு வருவதற்கு சகோதரர்களே, 6 மாதத்திற்கு முன்பு வரை இந்த நோன்பை மிக சிறப்பாக பிடிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக துவா கேட்டுக் கொண்டே இருப்பார்களாம். 6 மாதம் இப்படி 6 மாதங்கள் இந்த நோன்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை, யாழ்லா இந்த ரமதானுடைய மாதத்தில் நீ விரும்புகிற, நீ பொருந்திக் கொள்ளுகிற அடிப்படையில் எங்களுடைய நோன்பை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யலா என்கிற துவாவை சுமார் 6 மாதங்கள் தொடர்ச்சியாக சலஃபு சாணி கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். நோன்பு முடிந்ததற்கு பிறகு அடுத்த 5 மாதங்கள் இந்த ரமதானிலே செய்த இந்த நோன்பு யாழ்லா இதை நீ அங்கீகரித்து விடு, இந்த ரமதானிலே நாங்கள் செய்த இபாதத்துகளை அல்லாஹ் நீ அங்கீகரித்து விடு என்கிற துஆவை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்களாம். இதில் முன்னாடி 6 மாசம், பின்னாடி 5 மாசம், நடுவுல உள்ள ரமதானுடைய 1 மாதம், ஆக இந்த வருடத்தினுடைய 12 மாதங்களும் சகோதரர்களே அவர்கள் அந்த நோன்பை மையப்படுத்தியே, அந்த நோன்பை அடிப்படையாக வைத்தே தங்கள் துஆவின் பெரும் பகுதியை கழித்திருக்கிறார்கள்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நோன்பு எவ்வளவு முக்கியமானது. ஆனா இன்னைக்கு இந்த நோன்பு நம்ம கிட்ட எப்படி இருக்கு சகோதரர்களே? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கிறார், பிரதர் ஒவ்வொரு வருஷமும் நோன்பு வைக்கிறீங்களே, போன வருஷம் நோன்பு வச்சீங்களே, போன வருடம் நீங்க வைத்த நோன்பில் மறக்க முடியாத ஏதேனும் ஒரு செய்திகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று ஒரு நான் முஸ்லீம் வந்து கேட்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த நோன்பு மாதங்களில் உங்களை ஒரு உணர செய்த, நீங்கள் ஒரு ஃபீலிங்காக நீங்கள் பெற்ற ஏதேனும் ஒன்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் சகோதரர்களே. சஹரையும் இஃப்தாரையும் தாண்டி ஏதாவது நம்மிடத்தில் இருக்கிறதா? சஹரையும் இஃப்தாரையும் தாண்டி, சஹர் உணவையும் இஃப்தார் உணவையும் தாண்டி மக்களிடத்திலே சொல்வதை போல், அல்லது பசுமையான நினைவாக நானே என் நெஞ்சத்திலே வைத்து நினைப்பதை போல் ஏதாவது ஒரே ஒரு தழும்பையாவது இந்த நோன்போடு தொடர்ச்சியாக விட்டு வைத்திருக்கிறோமா? இல்லை. நண்பர்களாக சேர்ந்து எங்காவது ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு போயிருந்தால் அது நமக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஒரே வகையான உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர் வித்தியாசமான ஒரு சஹர் உணவை சாப்பிட்டிருந்தால் அது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் பெருநாளுக்காக ஒரே ஒரு ஊரிலே, குறிப்பிட்ட ஒரு ஊரிலேயே பர்ச்சேஸ் செய்து கொண்டிருப்பவர் திடீரென்று ஒரு வெளிநாட்டிலேயோ அல்லது ஒரு வித்தியாசமான நகரத்திலேயோ போய் துணி எடுத்திருந்தால் அது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆனா இதை தாண்டி இந்த லௌகீக, இந்த மௌட்டிக, இந்த அழிந்து போகிற இந்த அற்ப சொற்ப உலகத்தின் காரியங்களை தாண்டி ஏதாவது நம்முடைய சிந்தனையில் வருகிறதா? அது வராத வரைக்கும் நோன்பு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தல. அது வராத வரைக்கும் நோன்பு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தல. நோன்புன்னு சொன்ன உடனே நோன்பு என்பது அல்லாஹ் எனக்கே உரியது என்று சொல்லி விடுகிறான். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் வணக்குமார்களை வைத்து பதிவு செய்து அதற்குரிய கூலியை கொடுக்கிற இறைவன் நோன்பு என்று வந்துவிட்டால் தானே இறங்கி நேரடியாக கூலி கொடுக்கக்கூடிய புனிதமானது என்கிற செய்தி உங்களுக்கு ஞாபகம் வருவதை போல், நோன்பு என்று சொல்லிவிட்டால் இன்ன ஃபில் ஜன்னத்தி லபாபன் யுகாலு லஹு ரய்யானு லையத்குலஹா இல்லா ஸாயிமூன, சொர்க்கத்திலே ஒரு வாசல் உண்டு, அந்த வாசலுக்கு ரையால் என்று பேரும் உண்டு, அந்த வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர யாருமே நுழைய முடியாது, நோன்பாளிகள் நுழைந்து விட்டால் அந்த வாசல் மூடப்பட்டு விடும் என்கிற செய்தி உங்களுக்கு ஞாபகம் வருவதை போல், நோன்பு அல்லாஹ் அன்றாடுவதை விரும்புகிறான், இன்னலில்லாஹி உத்தகாவும் மினன்னார், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கென்று நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படக்கூடியவர்களை சிலரை அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறான், அது ரமதானில் ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்கிற செய்தி உங்களுக்கு ஞாபகம் வருவதை போலவே முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அதஸு எத்தனையோ நோன்பாளிகள் வார்த்தையை கவனியுங்கள், எத்தனையோ முஸ்லிம்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, எத்தனையோ இஸ்லாமியர்கள் என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பாளிகள் என்கிற வார்த்தை இங்கே பிரயோகிக்கப்பட்டதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் தன் உறக்கத்தை உதறி தள்ளிவிட்டு சஹருக்காக எழுந்தானோ, யாரெல்லாம் 15 மணி நேரம் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் இந்த ரமதான் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் தியாகம் செய்தானோ, யார் இந்த ரமதானுடைய மாதத்திற்காக இரவு முழுக்க நின்று வணங்கினானோ, அவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு சொல்கிறார்கள், ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்பின் பலனாக வெறுமனே பசியையும் தாகத்தையும் தான் பெறுகிறார்கள். சாதாரணமான வார்த்தையா இது? ருப்ப காயிமின், இரவு நேரத்தில் நின்று தொடக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள், லைஸ லஹும் மின் கியாமிஹி இல்ல ஸஹரு வத்தஅபு, அந்த நின்று வணங்குதலின் மூலமாக அவன் பெற்ற பலன், அவன் பெற்ற பயன், வெறுமனே தூக்கத்தை இழந்திருக்கிறான், களைப்பை அடைந்திருக்கிறான், அவ்வளவுதான் என்று சொன்னார்களே, அது உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாரும் தாயகத்தை விட்டு விட்டு இங்கே காசு பெறுவதற்காக, இங்கே ஒரு உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதற்காக, பொருளாதார ரீதியாக ஓரளவிற்காவது ஒரு நல்ல இடத்தை பெற வேண்டும் என்கிற மிகப்பெரிய லட்சியத்தோடும் மிகப்பெரிய வேட்கையோடும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் தான் இங்கே நிறைய பேர் விமானம் ஏறி வந்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை அடைவதற்கு ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய விலை ஏராளம். இளம் தாடி மீசையோடு விமானம் ஏறிய எத்தனையோ பேர் நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்களோடும் இந்த நாட்டிலே இன்னும் விடிகனா கனவு கொண்டிருக்கிறோம், எப்படியாவது வாழ்க்கையில செட்டில் ஆகிட மாட்டோமா? எப்படி இளம் தாடி மீசையோடு விமானம் ஏறி இங்கே வந்து இறங்கி நரை விழுந்து திரை விழுந்து கண்ணிலே பொறை விழுந்தும் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த செட்டில் ஆகக்கூடிய நாளை எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். வந்துட்டோம், ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டோம், மாசம் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த சந்தோஷ செய்தியை காதிலே வாங்கிக் கொண்டு உங்களுடைய முதலாளி உங்களுக்கு அசைன் பண்ணுகிற எல்லா டியூட்டிகளையும் நிறைவேற்றுகிறீர்கள். காலையில் வா என்று சொல்லுகிறார், ஓடி வருகிறீர்கள். மாலையில் தான் போக வேண்டும் என்று சொல்லுகிறார், ஓடி போகிறீர்கள். இங்கே ஒரு நாள் வேலை, அங்கே ஒரு நாள் வேலை என்கிறார். என்னென்னலாம் சொல்றாரோ, எங்கெங்கெல்லாம் போவேன்னு சொல்றாரோ, எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். உறக்கத்தை துச்சமென கருதி வேலை பார்க்கிறீர்கள், உங்களுடைய உடல் சுகத்தை துச்சமென கருதி வேலை பார்க்கிறீர்கள். உங்களுக்கென்று உங்கள் உடலுக்கென்று நீங்கள் விரும்புகிற நேரத்திலே ஓய்வு தேவைப்படுமே, அதையெல்லாம் கூட தூக்கி போட்டுட்டு இந்த முதலாளி என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் செய்யறீங்க. அவ்வளவு செய்ததற்கு பிறகு கூலி வாங்கலாம் என்கிற ஆசையோடு போய் நீங்கள் நிற்கும் போது, சம்பளம் வாங்கலாம் என்கிற கனவு கண்டு கொண்டு போய் நீங்கள் அங்கே நிற்கும் போது, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இன்றைக்கு பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு போய் நீங்க நிற்கும் போது, உங்க முதலாளி சொல்றார், பிரதர் உன் வேலையில நான் திருப்தி இல்லை, உன் வேலையில நான் திருப்தி இல்லை, நான் அதிருப்தியில இருக்கிறேன், அதனால உனக்கு சம்பளம்லாம் கிடையாது, நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டால் யோசித்து பாருங்கள், அது உயிர் நரம்பை உரசியதை போல் ஒரு வழி வரும். ஒரு மனுஷனுக்கு உயிர் நரம்பு என்பது மிக முக்கியமானது. அந்த உயிர் நரம்பு என்றைக்கு அறுபடுகிறதோ அன்னைக்கோடு அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதற்கு பிறகு அவன் பிணம் என்று அறியப்படுகிறான். ஆனா அந்த உயிர் நரம்பு சகோதரர்களே அறுபடுவதற்கு முன்னால் வாழ்க்கையின் பல கட்டங்களில் அது உரசப்படும். எப்போ உரசப்படும்? எதிர்பார்த்த விஷயங்களில் கிடைக்காமல் ஏமாறும் போது அது உரசப்படும். ஒருவன் மீது நம்பிக்கை வைத்திருப்போம், அந்த நம்பிக்கைக்குரியவனே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும் போது அதை உரசன மாதிரி இருக்கும். யார் நமக்கு மதிப்பை தருவான், யார் நமக்கு மரியாதையை தருவான் என்று நாம் நம்புவோமோ அவன் நம்மளை மரியாதை குறைவாக நடக்கும் போது அந்த உயிர் நரம்ப உரசன மாதிரி இருக்கும். யார் நம்மை ஏளனம் செய்தாலும், யாராவது நம்மை எடுத்தறிந்து பேசினாலும், யாராவது நம்மை ஏமாற்றினாலும் அப்பெல்லாம் அந்த உயிர் நரம்ப உரசன மாதிரி இருக்கும். இதுல இந்த அழிய போகிற அற்ப சொற்ப துணியாலேயே. ஆனா மறுமையில் சகோதரர்களே, பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய வேளையிலே, பல லட்சோபலட்சம் கோடான கோடி மக்கள், ஆதம் நபி ஆரம்பித்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய கடைசி மனிதர்கள் வரை அத்துணை பேரும் நின்று கொண்டிருக்கும் போது, யாழ்லா உனக்காக நான் நோன்பிருந்தேன், காலை இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடலிச்சையை தணிக்காமல் தொடர்த்தியாகம் செய்தேன், ஓராண்டு காலம் அல்ல யாழ்லா, ஈராண்டு காலம் அல்ல யாழ்லா, எனக்கு நினைவு தெரிந்து நான் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டு வரை யாழ்லா ஒவ்வொரு வருடம் உனக்கு நோன்பு செஞ்சேன், உனக்கு நோன்பு வச்சேன், அந்த நோன்புக்குரிய பரிசா அந்த ரையானை எனக்கு கொடுத்துரு யாழ்லா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரியங்கள் இருக்கும் போது இல்ல, உன் நோன்புல பொய் தான், உன் நோன்பு போலி, உன் நோன்பு புரட்டு, உன் நோன்பு இஹ்லாஸ் இல்லை, உன் நோன்பு தூய்மை இல்லை, உன் நோன்பில் சுத்தம் இல்லை, உன் நோன்பில் இரையச்சம் இல்லை என்று அந்த நோன்பை எல்லாம் தூக்கி போட்டு விட்டால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதைத்தான் நினைச்சு கவலைப்படணும், அதைத்தான் நினைச்சு கவலைப்படணும். ஒரு பெண்ணை மணமுடிக்கிறீர்கள், அந்த பெண்ணோடு சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் என்கிற கனவுகளோடு நீங்கள் இல்லறம் காண நுழைகிறீர்கள். அந்த பெண் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு மனைவியாக இருப்பார் என்கிற ஆசையோடு வேட்கையோடு அந்த வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். நினைச்ச எதுவுமே நடக்காம உங்களை எடுத்தெறிந்து பேசக்கூடிய ஒரு மனைவியாக, உன்னை ஏளனம் செய்கிற ஒரு மனைவியாக, உன்னை குத்தி காட்டுகிற ஒரு மனைவியாக, உன்னை சுட்டி காட்டுகிற ஒரு மனைவியாக, உன்னை கேவலப்படுத்துகிற ஒரு மனைவியாக, பிற ஆடவர்களோடு உன்னை ஒப்பிட்டு செய்து அவர்களெல்லாம் பொருளாதாரத்திலே மேம்பட்டிருக்கிறார்கள், நீ இப்படி ஏமாளியா இருக்கிறாயே என்று உன்னை தூக்கி போடுகிற ஒரு மனைவியாக ஒருத்தி வந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறீர்கள், அந்த பிள்ளைக்காக சிரமப்பட்டு வளர்க்கிறீர்கள், இந்த பிள்ளை நாளைக்கு இன்ஜினியர் ஆக வேண்டும், இந்த பிள்ளை நாளைக்கு பட்டதாரியாக வேண்டும் என்பதற்காக இந்த வெந்த பூமியிலே நொந்து வாழ்கிறீர்கள், கட்டிலை தியாகம் செய்து தொட்டிலை தியாகம் செய்து லட்சக்கணக்கிலே கொடுத்து படிக்க வைக்கிறீர்கள், படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு அப்பனாவது சுப்பனாவது உங்களை தூக்கி போட்டுட்டு அந்த பையன் அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டா அந்த வழி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் விட ஆயிரம் மடங்கு வழி இந்த நோன்பின் மூலம் நமக்கு என்ன நன்மைகள் வர வேண்டுமோ அந்த நன்மையை நமக்கு கிடைக்காமல் போன. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமதானுடைய மாதத்தின் அருளினால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதோ அவன் தான் நஷ்டமடைந்தவன், சாபத்திற்குரியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதனால மனித வாழ்க்கையில் மாற்றம் மிக மிக முக்கியம் சகோதரர்களே. இப்படியே சிரிச்சு பேசிக்கிட்டு, இப்படியே காலையில் எந்திரிச்சு சஹர், இப்படியே மாலையான அலிஃப்தார் என்று ஒரு ரொட்டீனாக ஒரு எந்திரத்தனமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு இயந்திரமாக போய்கொண்டிருப்பதில் பிரயோஜனமே இல்லை சகோதரர்களே. நம்முடைய நோன்பிலே சத்து இருக்க வேண்டும், நம்முடைய நோன்பிலே சாரம் இருக்க வேண்டும், நம்முடைய நோன்பிலே ஒரு காரம் இருக்க வேண்டும், நம்முடைய நோன்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிற இரையச்சம் என்கிற அந்த இலக்கு ஒட்டி இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இந்த நோன்பிலே நமக்கு பலன் இருக்கிறது, அந்த நோன்பிலே நமக்கு உயர்வு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக மனிதன் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவனை மாற்றுவதில்லை. எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமூகத்தை எல்லாம் மாற்றுவதில்லை. ஆக இந்த வசனத்தை, இந்த வசனத்திற்கு விளக்கம் தரும் போது உலமாக்கள் சொல்கிறார்கள், மஸ்அலத்து தக்யீர் பியதில் இன்சான், வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் அவனது அருளுக்கு பிறகு மனிதனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறான் என்று விளக்கம் சொல்கிறார்கள். எவ்வளவு முயற்சி பண்றோம் அதுக்கு? உலகத்திலே மாற்றத்திற்கு என்னவெல்லாம் முயற்சி செய்கிறோம், எப்படி எல்லாம் கற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு கணினிமயப்படாத ஒரு துறை இருக்கிறதா? கம்ப்யூட்டரைஸ் ஆகாத ஏதாவது ஒரு துறை இருக்கிறதா? எல்லாரும் கம்ப்யூட்டர் படித்து விட்டு தான் இங்கே வந்தோமா? ஒரு காலத்திலே அக்கௌண்டன்சி படித்திருப்பார், ஏட்டிலே படித்திருப்பார், கால்குலேட்டரை கூட அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார் அவர் படிக்கிற காலத்திலே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் அக்கௌண்டன்சி படித்தவனால் வேலை பார்க்க முடியுமா? எப்படி தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறான், எப்படி தன்னை மாற்றிக்கொள்கிறான்? எந்த படிப்பாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் சகோதரர்களே, விஞ்ஞானமும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களும் முன்னேறும் போது வளரும் போது அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்கிறோமே. அதுபோன்று ஏன் மார்க்கத்திற்காக நம்மை மாற்ற முடியாது? ஏன் மார்க்கத்திற்காக நம்மை மாற்ற முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்திலே எப்படி இருப்பார்கள் என்கிற செய்தியை குறித்து சஹாபாக்கள் நமக்கு சொல்லுகிற போது, குறிப்பாக சஹீஹுல் புகாரியிலே ஆரம்ப செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே மக்களில் அதிகம் கொடைத்தன்மை கொள்ளவராக இருப்பார்கள். அந்த கொடைத்தன்மை என்பது ரமதான் வந்துவிட்டால் அதிவேகமாக வீசுகிற புயல் காற்றை விட வேகமாக இருக்கும் என்று சொன்னார்களே. தர்மத்திலே இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? தர்ம சிந்தனையில் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? இந்தியாவானாலும் இலங்கையானாலும் நாம் வாழக்கூடிய தேசங்கள் சகோதரர்களே, மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கும் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எப்படி அழைப்பு பணி எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பள்ளிவாசல்கள் எப்படி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மதரசாக்கள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அனாத இல்லங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது? அரசாங்கம் மானியம் தருகிறதா? அரசாங்கம் நமக்கு ஏதாவது உதவி செய்கிறதா? அரசாங்கம் நமக்கு தொல்லை தராமல் இருந்தால் போதும் என்கிற சிந்தனையோடு தான் இந்த காரியங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்குரிய உதவியை யார் செய்வார்? இன்றைக்கு வரைக்கும் சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் ஒரு பள்ளிவாசலில் மோதினராக வேலை பார்த்தவர் ஹையாலஸ் சலா ஹையாலல் ஃபலா என்று தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அர்ப்பணித்தவர். தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்கிற வார்த்தையை ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் மனிதர்களில் எல்லாரும் உறக்கத்தின் உச்சியில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் உறக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் தட்டி எடுப்பதற்கு ஒருவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நேரத்திற்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சாதான் அவர் தூங்கிக் கொண்டிருப்பவர்களே தூக்கத்தை விட தொழுகையே மேலானது வாங்கன்னு சொல்ல முடியும். இப்படி வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்று தன் வாழ்வின் பெரும்பகுதியை மோதினாராக முஅத்தினாக அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைப்பவராக கடித்தவரின் நிலைமை கடைசியில் எப்படி இருக்குது? பள்ளிவாசலில் எழுந்திருப்பார், ஒரு மகரிப் தொழுகைக்கு வருவார், ஒரு இஷா தொழுகைக்கு வருவார், ஜமாத்தார்கள் எல்லோரும் அங்கே தொழுது கொண்டிருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இமாம் சலாம் கொடுப்பார். சலாம் கொடுத்த உடனே எல்லா தொழுகைக்கும் நமக்கு தெரியும் ரெண்டு சலாம் தான், ஆனால் திடீர் என்று ஒரு நாள் மூன்று சலாம் நமக்கு கேட்கும். ஒரு தொழுகை முடிஞ்சா எத்தனை சலாம்ங்க? எத்தனை சலாம் ஒரு தொழுகைக்கு? ரெண்டு சலாம். ஆனால் திடீர் நமக்கு மூணு சலாம் கேட்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு ஒரு மூணாவது ஒரு சலாம் கேட்கும். எல்லாரும் அந்த சலாம் வரக்கூடிய பகுதியை நோக்கி திரும்புவாங்க. வெள்ளை ஜுப்பா அணிந்து கொண்டு அல்லது வெள்ளை சட்டையும் வெள்ளை கைலியும் வெள்ளை நிறத்திலே தொப்பியும் வைத்துக் கொண்டு போதாத குறைக்கு வெள்ளை நிறத்திலே தாடியும் அவருக்கு வளர்ந்திருக்கும். இப்படி ஒரு வயசான உருவம் எந்திரிக்கும், தோளிலே ஒரு துண்டை போட்டிருப்பார். அந்த வெட்கம் அவரை பிடுங்கி தின்னும். இருந்தாலும் அவருடைய தேவை அப்படி வந்த உடனே அந்த துண்டை அப்படியே எடுத்து தன்னுடைய முகத்தை மறைப்பதை போல மறைச்சு கீழே போடுவாரு. நான் இந்த மொஹல்லாவில் இந்த ஜமாத்தில் 30 வருடமாக மோதினாராக வேலை பார்த்திருக்கிறேன். அதற்குரிய கடிதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு 27 வயதை தாண்டி விட்டது, இன்னும் திருமணமாகல. ஜமாத்தார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்களே, இன்னும் கேட்டுக்கிட்டு தானங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவமானம் வேண்டுமா? எல்லாரும் உலகத்தில் 10ஆம் கிளாஸ் படித்தவன், 12ஆம் கிளாஸ் படித்தவன்லாம் அவனுடைய டெக்னிக்கலா அவனுடைய துறைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு டிப்ளமா பிடிச்சி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி எப்படியாவது போய் செட் ஆகி செட்டில் ஆகி வாழ்க்கையில் முன்னேறியலாம். ஆனால் இந்த பாவப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம்னு ஒண்ணுங்க இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது இந்த பள்ளிவாசல வேலை பார்க்கிற இமாமும் அந்த பள்ளிவாசல வேலை பார்க்கக்கூடிய மோதினார். அப்படியே அந்த 30 வருஷத்தினுடைய அனுபவத்துக்கு அவருக்கு கிடைச்ச கிராஜுவிட்டி இதுதான். 30 வருஷமா அவர் செஞ்ச சர்வீஸுக்கு அவருக்கு கிடைச்ச PF அதுதான். 30 வருஷமா அவர் வேலை பார்த்ததுக்கு அவருக்கு கொடுக்க அவருக்கு கிடைத்த பரிசு எது? ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிற ஒரு சபையில் வெட்கத்தை தூக்கி போட்டுவிட்டு தன்மானத்தை தூக்கி போட்டுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, என்னுடைய மூத்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன், ஜமாத்தார்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கண்ணீர் விடாமல் உள்ளுக்குள் குமரிக்கொண்டு இந்த சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறது. சகோதரர்களே, என்ன மாற்றம் வந்துருச்சு இந்த சமுதாயத்தில்? என்ன மாற்றம் வந்துருச்சு இந்த சமுதாயத்தில்? திரை வந்து விட்டது, நோன்பு வந்து விட்டது, சகரம் இப்தார் நடந்து கொண்டிருக்கிறது, பெருநாளுக்கு நாங்கள் புத்தாடை எடுத்து விட்டோம், சந்தோஷமா தொழுதுட்டு வந்துட்டோம் என்பதோடு தயவு செய்து இந்த ரமதானை முடித்து விடாதீர்கள் சகோதரர்களே. அதையும் தாண்டிய புனிதமான மாற்றத்திற்காக இந்த ரமதான் காத்திருக்கிறது. அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற செல்வத்திலும் செழிப்பிலும் வாய் திறந்து வெட்கத்தை விட்டு கேட்கிற யாசகம் கேட்பவர்களுக்கும் கௌரவத்திற்காக தன்மானத்திற்காக தன்மானத்திற்கு அஞ்சி தேவை இருந்தும் கேட்காமல் ஒதுங்கி இருக்கிறார்களே அவர்களுக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பங்குண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இன்றைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தை சிந்திச்சு பார்க்குதா? செல்வந்தர்கள் இல்லாத ஒரு சமுதாயம் ஆயுது, கோடீஸ்வரர்கள் இல்லாத ஒரு சமுதாயம் ஆயுது, செல்வந்தர்களும் தனவந்தர்களும் இல்லாத ஒரு சமூகம் ஆயுது. எல்லா தனவந்தர்களும் எல்லா செல்வந்தர்களும் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை மிகச்சரியாக கணக்கிட்டு மிகச்சரியாக கணக்கு போட்டு 2.5% ஜக்காத்தாக எடுத்து கொடுத்தால், ஜக்காத்தாக இந்த சமுதாயம் மக்களுக்கு மத்தியிலே பகிரப்பட்டால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒரு வெண்டாடி வைத்த ஒரு பெரியவர் தன்னுடைய தன்மானத்தை இழந்து விட்டு பிச்சை கேட்பாரா இந்த சமூகத்தில்? இதெல்லாம் மாற்றமா வர வேண்டாமா இந்த சமுதாயத்தில்? இந்த மாற்றத்தை தானே சகோதரர்கள் இந்த நோன்பு எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இளைஞர்களே, இளைஞர்களே, உங்களைத்தான் இவ்வளவு தௌஹீது பிரச்சாரம் வளர்ந்து விட்டது. அகீதா என்கிறோம், மன்ஹஜ் என்கிறோம், மார்க்கம் என்கிறோம், மதபு என்கிறோம், அஹ்லாக் என்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பசங்கள்லாம், இந்த ஆம்பளை பசங்கள்லாம் வெள்ளையா இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் என்கிற எண்ணத்தோடையே பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்களே. இதுவா இந்த ரமதான் எதிர்பார்க்கிற மாற்றம்? இந்த மாற்றத்திற்கு இது ஏன் மாற்றம்? இது ஏமாற்றம். அப்ப கருப்பா இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவா? உண்மையிலேயே வெள்ளை என்பது ஒரு அழகா? மிகச்சரியாக நீங்கள் மனோதத்துவ ரீதியாக படித்து பாருங்கள், வெள்ளை என்பது ஒரு அழகே அல்லது ஒரு நிறம் அவ்வளவுதான். ஆனா இந்த விளம்பரங்களை பார்த்துவிட்டு, இந்த சினிமா கூத்தாடிகளை பார்த்துவிட்டு, தங்களுடைய கற்பையும் தங்களுடைய மானத்தையும் காசுக்காக விற்கிற இந்த சோழிகளை பார்த்துவிட்டு சகோதரர்களே புனிதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். அதற்காக வரவில்லை இந்த ரமதான். இன்னைக்கு வரைக்குங்க ரமதான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்து. ஒரு மனிதனின் சக்தியே அவனுக்கு என்ன என்பதை உணர வைப்பது இந்த ரமதானுடைய மாசம் தான். தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், யானைக்கு தன் பலம் தெரியாததனால் தான் அது பாகன் வைத்திருக்கிற அங்குசத்திற்கு அடங்கி போகிறது என்பார்கள். யானைக்கு தன் பலம் தெரியாது, அதனாலதான் இந்த யானையை மேய்த்துக் கொண்டிருக்கிற பாகன் கையில ஒரு சின்ன ஸ்டிக் வச்சிருப்பான், அதை ஒரு சின்ன பையன் கூட பிடிச்சி ஓடிச்சிட முடியும். ஆனா அதை காட்டின உடனே அந்த யானை நில்லுனா நிக்க, உட்காரனா உட்காரு. அதே மாதிரிதான் இந்த நோன்பு ஒவ்வொரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துகிறது. என்ன சக்தி? செயின் ஸ்மோக்கர். அப்படின்னா யாரு? யாருங்க செயின் ஸ்மோக்கர்னா? தொடர்ச்சியாக சிகரெட் பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவனுக்கு டென்ஷன் ஆனா சிகரெட்டு, டென்ஷன் போனாலும் சிகரெட்டு, தூக்கம் வரலனாலும் சிகரெட்டு, தூக்கம் வந்துட்டாலும் சிகரெட்டு, காலையில எந்திரிச்சாலும் சிகரெட்டு, எந்திரிச்சு அவன் டாய்லெட்டுக்கு போனாலும் சிகரெட்டு, உள்ள போய் உட்கார்ந்தாலும் சிகரெட்டு, வெளியே வந்தாலும் சிகரெட்டு. பாக்கெட்ல பர்சில 10 ரூபாய் இருக்குதோ இல்லையோ ஒரு பாக்கெட் சிகரெட் எப்பவுமே இருக்கும். இந்த முஸ்லீமு நோன்பு வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா நோன்புல சிகரெட் பிடிக்க கூடாது, சிகரெட் பிடிச்சா நோன்பு உடஞ்சிரும், சிகரெட் பிடிச்சா நோன்பு உடஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுனால 15 மணி நேரம் அப்படியே தம் கட்டிக்கிட்டு நிப்பார். 15 மணி நேரம் முடியும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வாங்க சொல்லப்படும், அப்படியே ஒரு பேர்ச்சம்பழத்தை கடிப்பார், கொஞ்சம் தண்ணியை குடிப்பார், அப்படியே ஓடுவார். என்னடா ஆச்சு, லூஸ் மோஷன் ஆடா, நீங்க கேட்க கூடாது அங்க. அவன்கிட்ட தெரியும் அவனுக்கு வேற ஒரு விஷயத்துல லூஸ் ஆவன், அதனால என்ன செய்யலாம், அர்த்தமே என்ன? ஒரு மணி நேரம் கூட தொடர்ச்சியாக ஒரு சிகரெட்டை பிடிக்காமல் இருக்க முடியாது. அவன் அதற்கு அடிக்டானவன், அதற்கு அவன் அடிமையானவன், போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானதை போல அவன் இந்த புகைக்கு அடிமையானவன் என்கிற ஒரு நிலையில் உள்ளவனை கூட, இவர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்லடா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற இயற்கையான சக்தி, இயற்கையான அந்த ஒரு கஸ் இயற்கையாக அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெமினோ, அது உனக்கு 14 மணி நேரம் உன்னை சிகரெட் பிடிக்க விடாம தடுத்து வச்சிருக்கு என்று சைக்கலாஜிக்கலாக நோம்பு உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த 14 மணி நேரம் கண்ட்ரோல் பண்றவன் வாங்கு சொன்ன உடனே ரசூல்லா சொன்னாங்க சைத்தான் ஓடுன்னு, ஆனா இவன் சைத்தான் மாதிரி ஓடுறான். வாங்குக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன டெஃபினேஷன் என்னங்க? வாங்கு சத்தம் கேட்டால் சைத்தான் என்ன செய்கிறான்? காற்றை பிரித்துக் கொண்டு ஓடுகிறான், சும்மா ஓடல. ஏன்? வாங்கு சத்தம் என்பது அவனால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சயனை விட மோசமான விஷயம் அவனுக்கு. வாங்கு சொன்னா சைத்தான் ஓடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் வாங்கு சொன்ன உடனே சைத்தான் மாதிரி ஓடான். இப்படித்தான் இன்றைக்கும் இந்த ரமதானை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மாற்றமா என் அருமை சகோதரர்களே? இது மாற்றமா? இது ஏமாற்றம். மாற்றம் என்றால் என்ன? ஒவ்வொரு வருடமும் ரமதான் உங்களுக்கு புதிது புதிதான விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அந்த நோன்பு எனக்கு சகிப்புத்தன்மையை தந்தது, அந்த நோன்பு எனக்கு பொறுமையை தந்தது. ரமதான் முன்னாடி வரைக்கும் நான் பொண்டாட்டி கிட்ட எரிஞ்சி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தேன், ரமதானுக்கு அப்புறம் நான் அப்படியே பொறுமைசாலியாக மாறிவிட்டேன். உங்க மனைவி சொல்லணும், உங்களை பத்தி உங்க மனைவி சொல்லணுங்க, சைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்று ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கு விளக்கம் கொடுத்தார்கள்? உங்களிடத்தில் இருக்கிற சைத்தானியத்துகள் எல்லாம் விலங்கிடப்பட்டு ஒரு கட்டத்திற்கு அப்புறம் திரிந்து ஜெயிலுக்கு போறான். ஒருத்தன் போகும்போது அவனை எப்படி கூட்டிட்டு போகுது போலீஸ்? நம்ம ஊர்ல போலீஸ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கூட்டு போவோம், அப்படித்தானே? அவனுடைய இனத்தை பார்த்து, அவனுடைய ஜாதியை பார்த்து, அவனுடைய தோளிலே பூநூல் தொங்கிக் கொண்டிருந்தால் நீதிமன்றமே அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் கூட காவல்துறை அவனை கண்டுகொள்ளாது. அதனால நம்ம ஊர் போலீஸை பத்தி நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். எப்படி கூட்டு போகுது ஒரு கிரிமினல போலீஸ்? இப்படி கையை கட்டி கொண்டு போ, விலங்கிட்டு போலீஸ் அழைத்து செல்லும். ஏன் தெரியுமா அந்த விலங்கு போடுறாங்க? அந்த விலங்கு போட்டு கொண்டு போய் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் போது அவனுக்கு அது ஒரு நல்லொழுக்க பயிற்சி. ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, தப்பு இந்த கையிற்கு போய்தான ஆட்டம் போட்டோம், இந்த கையை கட்டி கொண்டு போய் நம்மளை வச்சுட்டாங்களே என்று அவன் செய்த தவறுக்கேற்ப 3 மாதங்களோ 6 மாதங்களோ 1 மாதமோ அவனுக்கு சிறை தண்டனை. எதுக்கு? வெளியே வந்தா அவன் என்ன செய்யக்கூடாது? அந்த தப்ப செய்யக்கூடாது. அதுதானே நோன்பு? அப்போ ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நோன்புக்குரிய தத்துவத்தை சொன்னதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கக்கூடிய ஷைத்தானியர் முற்றிலுமாக ஒரு மாத காலம் விலங்கிடப்படும் போது அந்த ஒழுக்கத்திற்கும் அந்த அதபிற்கும் இவன் ஆட்பட்டு அந்த நோன்பிலையப்படி ஒரு புனித முஸ்லீமாக அவன் வாழ்வின் பெரும்பகுதி போனதோ அதே மாதிரி நோன்புக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே. இந்த மாற்றத்தை தான் சகோதரர்களை ரமதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த மாற்றம் தான் இந்த சமூகத்திலே வேண்டும். யாழ்லா நான் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தேன், நோன்பு வந்துச்சு, என் வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு, சிகரெட்டுங்கிற இந்த கேன்சரை நான் தூக்கி போட்டு விட்டேன். யாழ்லா யாழ்லா போதை பழக்க விளக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன், நோன்பு வந்துச்சு, ஒழுக்கம் வந்துச்சு, அதை தூக்கி போட்டேன். யாழ்லா யாழ்லா நோன்புக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக இருந்தது. ஹலால் ஹராம் விஷயத்தில் ஒரு பெரிய பேணுதல் இல்லாமல் இருந்தேன். அந்நிய பெண்களை பார்ப்பவனாக இருந்தேன், ஆபாசத்திற்கு அடிமையாக இருந்தேன், அருவறுப்பை விரும்புபவனாக இருந்தேன். நோன்பு வந்துச்சு யாழ்லா, நல்ல நல்ல பயான்களை எல்லாம் கேட்டேன் யாழ்லா, இரவு முழுக்க நின்று தொழுதேன் யாழ்லா, குரான ஓதனை யாழ்லா, உனக்காக காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருந்தேன் யாழ்லா. அந்த ஒழுக்கமும் அந்த கட்டுப்பாடும் அந்த அதபும் அந்த மரபும் என்ன அப்படியே கரெக்ட் பண்ணி யாழ்லா, நான் ரொம்ப டீசென்ட் ஆயிட்டேன் யாழ்லா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்கள். சும்மா கிடையாதுங்க நோன்பு. அப்படியே புடம் போட்ட தங்கங்களாய் நம்மை மாற்றுகிற சக்தி கொண்டது நோன்பு. யோசிச்சு பாருங்க, நோன்புனுடைய சிறப்புகள் பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான எது தெரியுமா? நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே ரசூலுல்லாவை தவிர இவ்வளவு ஆழமாக இந்த விஷயத்தை உலகத்திலே யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகம் எவ்வளவோ தத்துவ மேதைகளை கண்டிருக்கிறது, எவ்வளவோ தத்துவ ஞானிகளை கொண்டாடி இருக்கிறது, எத்தனையோ கவிஞர்களை கண்டிருக்கிறது, எத்தனையோ இலக்கியவாதிகளை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த கவிஞர்களும் அந்த இலக்கியவாதிகளும் அந்த தத்துவ மேதைகளும் அந்த தத்துவ ஞானிகளும் பிச்சை வியக்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, இந்த நோன்புனுடைய மாண்பு பத்தி எப்படி, ல ஹலூஃபு ஃபமிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க் அப்படினாங்க. ல ஹலூஃபு ஃபமிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். இதுக்கு அர்த்தம் என்ன? நோன்பாளியின் வாயில் வரக்கூடிய வாடை என்பது அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரியை விட நறுமணமிக்கது அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா இதுல உள்ள விவரம் உங்களுக்கு தெரியாது. இது ஆழமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்த கருத்து என்ன? காலையிலிருந்து மாலை வரை ஒருவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் தொடர்ச்சியாக அவர் தொண்டைக்கு கீழ் எதுவுமே போகாமல் பல மணி நேரங்கள் அவர் கழிப்பதனால் உடலுக்குள் வயிற்றுக்குள் ஒரு அமிலம் சுரந்து அந்த அமில சுரப்பியின் வெளிப்பாடாக வாயில் ஒரு வாடை வருவது என்பது இயல்பு. ஒருவரிடத்தில் அந்த வாயின் வாடை வருகிறது என்பது எப்படி இன்னொருவருக்கு தெரியும் என்றால், அவரிடத்தில் இவர் அமர்ந்து நின்று பேசினாலும் அவர் இவரிடத்தில் பேச வந்தாலும் அந்த வாடை அவர் நுகரும். இதை நான் பேசும்போது தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, இதனுடைய ஆழத்தை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் இதை குறித்து நான் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன். எப்படி ஒருத்தர்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து பேசணும் அல்லது அவர் நம்ம கிட்ட பேசணும், அப்படி பேசும்போதுதான் அந்த வாடையை ஒருவர் உணர முடியும். இது உண்மையில் மேலோட்டமாக பார்க்கும்போது மனித மனம் அதை விரும்பாததுதான், மனித மனம் அதை விரும்பாததுதான். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு மத்தியில் கட்டியமைக்கப்பட வேண்டிய சகோதரத்துவத்தை பற்றியும், அந்த சகோதரத்துவம் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டிய சகிப்பு தன்மையை குறித்து விளக்கினாங்க. ஒருத்தன் இன்னொருத்தகிட்ட பேசாமலே இருந்தால் இந்த வாயின் வாடையை இன்னொருவன் அனுபவிக்க முடியுமா? ஒருவன் இன்னொருவனோடு பழகாமலேயே இருந்தால் அந்த துர்வாடை இவன் உணரக்கூடிய சூழ்நிலை வருமா? நிச்சயமா வராது. பாக இந்த நோன்பின் தத்துவம் என்ன சொல்லுகிறது? சகிப்பு தன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த சகிப்பு தன்மை எங்கெங்க போச்சு இன்னைக்கு சமுதாயத்தில்? நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன் சகோதரர்களை, கவலையோடு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு தலைகீழே போய் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சுக வாழ்வும் சக வாழ்வும் பெறுவதற்காக சொன்னார்கள். நின்றுகிட்டு இருக்கிறவனுக்கு கோபம் வந்தா உட்காரணும், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு கோபம் வந்தா படுக்கணும். இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு? படுத்துக்கிட்டே இருப்பார், பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், கோவம் என்னாடி சொன்னு உட்காருவார். டே ரசூலா சொன்னாங்கடா உட்கார்ந்துகிட்டு இருந்தா படுறான், இவன் படுத்துக்கிட்டு இருந்தா தான் உட்காருவான். உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இன்னும் பேசும், என்னையாடி பேசுறேன்னு எந்திரிச்சு நிப்பான். ரசூலா சொன்னே நின்னுகிட்டு இருந்தா உட்காரு, உட்கார்ந்துகிட்டு இருந்தா படு, இவன் படுத்துக்கிட்டு இருந்தா உட்காருறான், உட்கார்ந்துகிட்டு இருந்தா நிக்கிறான். இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோவம் வந்தா நம்ம என்ன குடிக்கிறான்? இவன் கோவம் வந்தா தான் தண்ணியை விட்டு அடிக்கிறான். கோவம் வந்தா ரசூல் சொன்னாங்க தண்ணிய குடின்னு, இவன் தண்ணிய விட்டு அடிக்கிறான். எங்கே சகோதரர்களை மாற்றும்? ஏமாற்றும். என்னது ஏமாற்றும்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு காலத்துல
அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் கட்டியமைக்கப்பட வேண்டிய சகோதரத்துவமும் அந்த சகோதரத்துவம் சாகாமல் இருப்பதற்குரிய அருமருந்தாய் இருக்கக்கூடிய அந்த சகிப்பு தன்மையே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் வரக்கூடிய வாடை என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வைத்து வாழ்க்கையின் தத்துவத்தையே சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, மக்களின் ரசனை எப்படி இருக்கிறது, டைம் அடிச்சா சார், இப்படித்தான் இருக்கு. என்ன எப்படி இருக்குது மக்களுடைய மனநிலை? அவரா, ஐயோ அவர் ஆட்கள் இருக்கிற பக்கம் அவர் வரவே மாட்டார், அவருக்கு ஆட்கள் நாளே ஆகாது. இப்படி நிறைய பேர் நோய் பிடிச்சி அலைகிறான், ஆட்கள் நாளே அவருக்கு ஆகாது. யார்ட்டையும் பேச மாட்டார், அவர் யாருக்கிட்டையும் சிரிக்க மாட்டார். ஏன் பார்த்தா தானேங்க உங்களுக்கு பழகணும்னு தோணும், ஒருத்தங்கிட்ட பழகினாதானங்க அவங்ககிட்ட நீங்க உரிமை எடுத்துக்கணும்னு தோணும். யார்கிட்ட போய் நீங்க கடன் கேட்பீங்க? ஒரு தேவை வந்துருச்சு, யார்கிட்ட போய் கடன் கேட்பீங்க, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க? ஒண்ணுமில்ல, இந்த சூளையில இருந்து ஒரு ஆளையும் ஒரு இடத்துக்கு நீங்க போகணும், உங்ககிட்ட வாகனம் இல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டுருவீங்களா, என்ன கொண்டு போய் டிராப் பண்ணுங்கன்னு யார கூப்பிடுவீங்க, யாருங்க கூப்பிடுவீங்க? யாரோடு நீங்கள் பழகுகிறீர்களோ, யார் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்று நினைப்பீர்களோ, யார் எனக்கு ஒத்துவாசை செய்வார் என்று நீங்கள் நம்புவீர்களோ, அவங்களதான் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய உதவிக்கும் நீங்கள் அழைப்பீர்கள். அப்படித்தானே? அதை யார் நீங்க அழைக்க முடியும்? யாரிடத்திலே நீங்கள் சிரித்து பேசுகிறீர்களோ, யாரோடு நீங்கள் ஒட்டி உறவாடுகிறீர்களோ அவர்கள் தான். இதனால இவன் என்ன பண்ணிடுறான், ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாலிசி அவர் உருவாக்கிக் கொள்கிறார். என்ன பாலிசி? யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் பழகக்கூடாது. பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணும் போது, மகனே காலேஜுக்கு போனோமா படிச்சமான்னு வந்துகிட்டே இருக்கும், யார்ட்டையும் பேசிடாத. ஏவாப்பா பேசினா கடன் கட்டுவான்டா, பேசினா கடன் கட்டுவான்டா என்று சொல்லி சொல்லியே நான் எனது எனக்கு என்று சுயநல கிருமிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இது வாங்க மாற்றம். அட நோன்பு காலத்தில் ஒருத்தன் வாயில வரக்கூடிய வாடகை கூட சகித்து கொண்டு போ என்று சொல்லுகிற மார்க்கம் எங்கே? சிரிச்சு பேசினா கடன் கேட்டு வந்துருவான்னு சொல்லி ஓடுற இந்த மனிதனின் நிலை எங்கே? அருமை சகோதரர்களே, டைம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன். அகிலத்தினருக்குடைய அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமின் அல்லதி யஹ்தலிது மஅ அன்னாஸ் வயஸ்பிரு அலா அதாஹும் ஹுவ கைரும் மினல் முஃமின் அல்லதி லா யஹ்தலிது மஅ அன்னாஸ் வலா யஸ்பிரு அலா அதாஹும். மக்களோடு மக்களாய் பழகி அந்த மக்கள் மூலம் வரக்கூடிய சிரமங்களை தாங்கி நிற்கக்கூடிய இறை நம்பிக்கையாளன் என்பவன் மக்களோடு மக்களாக பழகாமல் அவர்களுடைய எந்த சிரமத்தையும் தாங்கிக் கொள்ளாமல் இருக்கிறானே, அவனை விட சிறந்தவன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போ, மக்களோடு பழக வேண்டும், மக்களுடைய சிரமங்களை போக்க வேண்டும். அவனுக்கு ஒரு அடி விழுந்தால் எனக்கு ஒரு இடி விழுந்ததை போல் நான் உணர வேண்டும், அவன் மீது ஊசி விழுந்தால், அவன் மீது ஒரு தூசி விழுந்தால் என் மீது தூணே விழுந்ததை போல் நான் உணர வேண்டும், அவன் மீது ஒரு குண்டூசி விழுந்தால் என் மீது ஒரு குண்டே விழுந்ததை போல் நான் பதற வேண்டும். இப்படி ஒரு சகோதரத்துவத்தை, இப்படி ஒரு சம பழக்க வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள், ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்டதன் விளைவுதான் முஹாஜிர்கள் என்கிற கூட்டமும் அன்சாரிகள் என்கிற கூட்டமும் இரண்டரை கலந்து மார்க்கத்திற்காக தங்களுடைய இன்னுயிரையே நீக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தியாக செம்மல்களாய் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் மனதில் வைத்து நறுமை சகோதரர்களே, இந்த ரமதானை 10-11 அத்தோடு 21 என்று முடித்து விடாமல் நாம் நம்ம அளவில், நம்முடைய குடும்ப அளவில், படைத்தவனோடு நாம் பழகக்கூடிய, படைத்தவனோடு நாம் வைத்திருக்கிற மேற்கொள்ளக்கூடிய உறவு என்கிற விதையில் விஷயத்தில் குறிப்பாக சகஜனங்களோடு சக மனிதர்களோடு நாம் பழகக்கூடிய முறையில் என்று எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றத்திற்குட்பட்ட ஒரு ரமதானாக இருக்க வேண்டும், ஒரு புத்துணர்ச்சிக்குள்ள ஒரு ரமதானாக இருக்க வேண்டும், ஈமானுக்கு ஒரு புத்துயிரூட்டப்பட்ட ஒரு ரமதானாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சபதத்தோடு ஒரு லட்சியத்தோடு இங்கிருந்து களைவோம். இன்னும் நிறைய பேச வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தாலும், அதை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும், நேரம் இத்தோடு நம்மை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் சொல்வதனால் இந்த வகையில் இந்த அளவில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று வேண்டி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.